ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருவே சரணம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே 1st June 2021 டியூஸ்டே. வெல்கம் டு அவர் பகவத்கீதா செஷன், சாப்டர் 11, விஸ்வரூப தர்சன யோகம், ஸ்லோகம் 1-14. ஸோ இந்த சாப்டருக்கு எப்போதுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் விஸ்வரூப மகாதர்ஷன் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஸோ அதை இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் டு எவ்ரி ஒன். அண்ட் இப்போ நம்ம விஸ்வரூப தர்சன யோகத்தோட முதல் 14 ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓகே.
ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத ஏகாதசோத்யாயஹ. அர்ஜுனோவாச மதனுக்ரஹாய பரமம் குஹ்யமத்யாத்மசங்கிதம் யத்வயோக்தம் வசஸ்தேன மோஹோயம் விகதோ மம. பவாப்யயோ ஹி பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரஷோ மயா த்வத் கமலபத்ராக்ஷ மாஹாத்மியமபி சாவ்யயம். ஏவமேதத்யதார்த்தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர த்ரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. மன்யசே யதி தச்சக்யம் மயா த்ரஷ்டுமிதி ப்ரபோ யோகேஸ்வர தத்தோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். ஸ்ரீ பகவானுவாச பஶ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத்த சஹஸ்ரஷஹ நானா விதானி திவ்யானி நானா வர்ணாக்ருதீனி ச பஶ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா பஹூன் யத்ருஷ்ட பூர்வாணி பஶ்யாச்சர்யாணி பாரத. இஹைகஸ்தம் ஜகத்க்ருத்ஸ்னம் பஶ்யாத்யசசராசரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத்ரஷ்டுமிச்சசி ந து மாம் ஷக்யசே த்ரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹ பஶ்ய மே யோகமைஸ்வரம். சஞ்சய உவாச ஏவம் உக்த்வா ததோ ராஜன் மஹாயோகேஸ்வரோ ஹரிஹ தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். அநேக வக்த்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சர்யமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத்யுக பதுத்திதா யதி பாஸதுஷீ சாஸ்யாத் பாஸஸ்தஸ்ய மஹாத்மனஹ தத்ரைகஸ்தம் ஜகத் க்ருத்ஸ்னம் பிரவிபக்தமனேகதா அபஷ்யத்தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா ததஸ்ஸவிஸ்மயாவிஷ்டோ ஹ்ருஷ்டரோ மாதனஞ்சயஹ ப்ரணம்ய சிரஸா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத.
இப்போ நம்ம முதல் 14 ஸ்லோகம் கேட்டோம் இல்லையா, அதோட மீனிங்லாம் இப்போ பார்க்கலாம். முதல் ஸ்லோகத்திலேயே அர்ஜுனன் சொல்கிறார், ஏ கிருஷ்ணா, எனக்கு அருள் புரியறதுக்காக உங்களால் ரொம்ப உயர்ந்ததும் ரொம்ப மறைச்சி காப்பாற்றக்கூடியதுமான அத்தியாத்மக கருத்துக்கள் கொண்டதுமான எந்த உபதேசம் கூறப்பட்டதோ அதனால் என்னோட இந்த அஞ்ஞானம் அழிந்தது அப்படின்னு சொல்கிறார். அதாவது 10வது அத்தியாயத்தின் பிகினிங்லேயே பகவான் சொல்கிறார் இல்லையா, அர்ஜுனா உனக்கு என்கிட்ட ரொம்ப பேரன்பு இருக்குது, அதனால தான் இந்த செய்தியெல்லாம் உனக்கு உன்னோட நன்மைக்காகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உலகியலுக்கு அப்பாற்பட்ட பிரபாவம், உமால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிரபாவத்தை விளக்கி சொன்னார். அதை கேட்ட அர்ஜுனனோட மனசில் நன்றி உணர்ச்சி, மகிழ்ச்சி, அன்பு அதோட அல ரொம்ப எழுந்து அவன் பின்மாறி மாதிரி நினச்சானான். அதாவது என்ன, ஆஹா, அகில உலகங்களுக்கும் அதிபதியான பகவான் ரொம்ப அற்பனான என்னோட என் மேலே எவ்வளோ கருணை வச்சுட்டுருக்கார், என்ன மாதிரி ஒரு அற்பனை தன்னோட பக்தன் ஏத்துட்டுருக்கார். ஸோ என்னிடம் வந்து தன்னோட மகிமை பற்றி எவ்வளோ அதிரகசியமான விஷயங்களை ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியே சொல்லிகிட்டே போகிறார். ஸோ இப்போ மகரிஷிக்கு சொன்ன விஷயம்லாம் அர்ஜுனனோட நினைவுக்கு வந்தது. முழு நம்பிக்கையோட பகவானோட குணங்களை பாடி மறுபடியும் யோகசக்தியும் விபூதியும் எடுத்து செல்லும்படி அம்பு பெருங்கடல் பகவானை வேண்டுகிறார் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் பார்த்தோன்னா தன்னோட சொந்த முயற்சி, சாதனை, தன்னோட தகுதி இதோட நினைவு இருந்துருக்கிற வரைக்கும் சாதனைக்கு வந்து பகவத் கிருபை அப்படின்னு என்னன்னு கூட தெரியாது. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா அது கிடைக்கும்போது தான் அதோட ரியல் எசன்ஸ், அதாவது பகவானோட கிருபை இல்லாமல் தானாகவே தன்னோட சாதனையோட உயர்நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம். எல்லாமே பகவத் கிருபையால் தான் நடக்கிறது, இது பகவானோட கிருபை அப்படிங்கிறதும் புரியும்போது நம்மளுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வருது. அதுதான் அர்ஜுனனுக்கு இங்கே வந்திருக்கு, நடப்பதெல்லாம் பகவானோட அருள் தான் அப்படின்னு நினச்சின்றதுனால பகவானை கூவி அழைச்சி, பிரபுவே நான் வந்து ஒரு தகுதியும் இல்லாதவன், எப்போதுமே முழுசாக உங்கள் கருணை பெறக்கூட தகுதி இல்லாததான் இருந்திருக்கேன், இதெல்லாம் உங்களோட அருள் அது அதோட லீலை மட்டும்தான் அப்படின்னு செய் நன்றி நிறைந்த உள்ளத்துடன் அர்ஜுனன் கூறுகிறார். அப்புறம் சொல்கிறார், பிரபுவே நீங்கள் உங்களோட பிரபாவம் பெருமை அதை பற்றி சொன்னீங்க, அதை கேட்பதற்குரிய தகுதி எனக்கு இல்லை, ஒரு பக்கத்தில் வச்சுட்டா கூட எனக்கு அருள் புரியணும்னு நீங்களாவே நினச்சிண்டு ரொம்ப மறைச்சி காப்பாற்ற வேண்டி அந்த ரகசியங்களை எனக்கு சொன்னீங்க அப்படின்னு உணர்ச்சி பெருக்கோடு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அர்ஜுனன்ட்ட நிறைய அறியாமை இருந்ததுனால பகவானோட குணங்கள், பிரபாவம், ஐஸ்வர்யம், விஸ்வரூபம் இதெல்லாம் முழுசாக தெரியாமல் இருந்தது தான் அவனோட அறியாமை ஆகிடுறது இல்லையா. இப்போது இந்த உபதேசத்து மூலமாக பகவானோட குணங்கள், பிரபாவங்கள், ஐஸ்வர்யம் அது மற்றதையும் தெரிஞ்சு அது முத்தத்தையும் தெரிஞ்சுட்டான் இல்லையா. அதோட விளைவு தான் பகவானை சாட்சாத் பரபிரம்ம பரமாத்மா அப்படின்னு புரிஞ்சுன்ட்டு அவனோட அறியாமையை அவன் அழிச்சுட்டுட்டான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை மூலமாக நம்மளுக்கு புரியுது. அப்புறம் திருப்பி அர்ஜுனனே சொல்கிறான், என்ன தாமரை கண்ணனே கிருஷ்ணா, உங்கள்கிட்டேருந்து எல்லா உயிர்களோட உற்பத்தி லயம் ரெண்டும் என்னால் ரொம்ப விரிவாக கேட்கப்பட்டது, அந்த மாதிரியே அழியிற பெருமையும் கேட்கப்பட்டதுங்கிறார். அதாவது உங்கள்கிட்டருந்து தான் அண்ட சராசரமும் உண்டாருது, நீங்களே தான் அவரை காப்பாற்றுறீங்க, அது எல்லாம் உங்கள்கிட்ட தான் லயமடையிறது அப்படிங்கிற விஷயங்கள உங்கள் வாய்மொழி மூலம் அதாவது 7வது அத்தியாயத்துலேருந்து 10வது அத்தியாயம் வரைக்கும் விரிவாக பல முறை திருப்பி திருப்பி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உயிரங்களோட உற்பத்தி அழிவு பற்றி மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னு பொருள் கிடையாது, உங்களோட அழிவற்ற பெருமையும் கேட்டறிந்தேன் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணுற. அதாவது இந்த அகில பிரபஞ்சத்தை படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அந்த முத்தொழில் நீங்கள் செஞ்சால் கூட நீங்கள் கர்த்தா இல்லை, எல்லாத்தையும் அடக்கி ஆண்டாலும் அதால் பாதிக்கப்படாமல் ஒதுங்கி நின்று சாட்சியாக மட்டுமே நிற்கிறேன். எங்கே நிறைஞ்சிருந்தாலும் உலகத்தில் உள்ள பொருள் எல்லாம் சிறப்புலையும் குறைகளிலையும் தன்னை ஒட்டிக்காதவர், நல்லதும் கெட்டதுமான கர்மங்களுக்கு ஏற்றவாறு பிராணிகளுக்கு சுகம் துக்கம் அப்படிங்கிற பயனை கொடுத்தா கூட உங்களோட தயவின்மை இல்லதோ இல்லை ஒரு பக்கமாக பேசுகிறதோ இல்லை ஒரு பக்கமாக அருள் புரியறதோ கிடையாது. பிரகிருதியாகவும் காலமாகவும் லோக பாலகர்களாகவும் வடிவெடுத்து அதை அடக்கி ஆள்றேன், சர்வ வல்லமை படைச்சவங்க நீங்கள் தான் அப்படின்னு பலவாறு கேள்விப்பட்டிருக்கிறதா சொல்கிறார். இப்போது 3வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறார், அதாவது இங்கே தான் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிற கொஸ்டினை வைக்கிறார். அதாவது கிருஷ்ணா பரமேஸ்வரனே நீங்கள் உங்களை பற்றி எப்படி கூறினீங்களோ அது அப்படியே தான் அப்படிங்கிறத நான் நல்லா உணர்கிறேன், ஆனால் புருஷோத்தமா உங்களோட ஞானம் ஈஸ்வரத்தன்மை சக்தி பலம் வீரியம் தேஜஸ் இதோட கூட இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர ரூபத்தை கண்கூட காணறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அது எல்லையற்றதும் அளவற்றதுமான ஞானம் சக்தி பலம் வீரியம் தேஜஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட குணங்களும் பிரபாவங்களும் எந்த இடத்துல வெளிப்படையாக தெரியுமோ அகில பிரபஞ்சமும் யார்கிட்ட ஒரே அம்சத்தை பிடிச்சிட்டு நிலை பெறுமோ அந்த ஸ்வரூபம் ஐஸ்வர்ய ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை நான் பார்த்ததில்லை உங்கள் வாயிலாகவே, அதாவது 10வது அத்தியாயம் 42வது ஸ்லோகத்தில் கேட்டதுக்கு அப்புறமா அதை பார்க்கணும் அப்படிங்கிற துடிப்பு என் உள்ளத்தில் உண்டாருது. அந்த தரிசனத்தை பெற்றுண்டு நான் வாழ்க்கையோட பயனை எய்த வேண்டுமென்று நினைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறாராம். அதாவது முந்தின எபிசோட்லேயே குருவையும் ஸ்பர்சமணியும் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்பர்சமணி எதோட சேர்ந்தாலும் அதை அப்படியே தங்கமாக மாற்றிடும்ட்டு. இப்போ பார்த்தோன்னா இப்போது ஸ்பர்சமணி மாற்றின தங்கம் இது தான் அப்படின்னு ஒருத்தர் நம்மளுக்கு காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைக்கலாம், அவர் மேலே அபார நம்பிக்கை இருந்தால் கூட ஆஹா இதுதான் மாற்றினதா, சே அந்த ஸ்பர்சமணியை நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் நம்ம மனசுக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயந்தான் இல்லையா. இது வந்து சந்தேகத்தினால் வரதில்லை, அந்த மாதிரி விஷயந்தான். கிருஷ்ணா நீங்கள் உங்களோட பிரபாவங்கள் எல்லாத்தையும் சொன்னால் கூட நம்பிக்கை இல்லாமல் அதை பார்க்கணும்னு கேட்கல, அந்த மாதிரி ஒரு உருவத்தை என்னால் பார்க்க முடியுமாங்கிற ஏக்கத்தினால கேட்குறேன் அப்படிங்கிறாராம் அர்ஜுனர். அப்புறம் 4வது ஸ்லோகத்தில் இன்னும் பணிவன்போடு சொல்கிறார், கிருஷ்ணா ஹே பிரபுவே என்னால் அந்த ஈஸ்வர உருவத்தை பார்ப்பதற்கு முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது யோகேஸ்வரனான நீங்கள் உங்களோட அந்த அழிவற்ற சுரூபத்தை எனக்கு தரிசனம் செஞ்சு வைங்கோ அப்படின்னு சொல்கிறார். இதோட விளக்கத்தை இங்கே நன்னா சொல்லியிருக்கேன், அது கிருஷ்ணா எல்லாத்தையும் உண்டாக்கி காத்து அழிக்கிறதோட அதோக்குள்ளேயே அந்தர்யாமியாக இருந்து அடக்கியான சக்தி படைத்தவர் நீர், அதனால் அந்த பேர் உருவை காண்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னாலும் என்கிட்ட கொஞ்சம் கருணை காமிச்சு உங்களோட சக்தியால் அதை காண தகுதியுள்ளவனா என்னை மாற்றி அதுக்கப்புறமா எனக்கு அந்த இதை காட்ட மாட்டேங்களா, நீங்கள் விரும்பினா எளிதாகவே அந்த சுரூபத்தை என்னால் காமிக்க முடியும். சாதாரண யோகிகள் கூட பலவிதமான தம்மோட ஈஸ்வர சக்தியை காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தையெல்லாம் அடக்கி ஆள்ற உங்களால் அது ரொம்ப ஈஸியாக முடியும், தயவு செஞ்சு என் மேலே கொஞ்சோண்டு கருணை வச்சு என்ன அதுக்கு தகுதியுடையவனை ஆக்கி உங்களோட அந்த திவ்ய ஸ்வரூபத்தை காட்டுங்கோ அப்படின்னு சொல்கிறாராம். கிருஷ்ண பரமாத்மாவும் தன்ட்ட இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற அர்ஜுனை ரொம்ப ஸ்ரத்தையோடையும் ரொம்ப பக்தியோடையும் கேட்கறதுனால அடுத்த 3 ஸ்லோகத்தில் தன்னோட விஸ்வரூபத்தை பற்றி வர்ணித்து அதை பார்க்குறமாறு அர்ஜுனனுக்கு கட்டளையிடுறாராம். இப்போ அஞ்சாவது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், பார்த்தா இப்போ நீ என்னோட நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் பற்பல விதங்களாகவும் பல நிறங்களோட பல உருவங்களோட இருக்கக்கூடிய தெய்வீகமான இந்த உருவத்தை பார், அதாவது உலகத்தில் காண இயலாத இந்த உருவங்களை பார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதில் பார்த்தோன்னா நானா விதானி அப்படின்னு சொல்கிறார். அதாவது எப்படின்னா பலவித வேறுபாடுகள் உள்ளதை உணர்த்துகிறது. விஸ்வரூபத்தில் காணப்போகிற வடிவங்கள் வந்து ஒவ்வொரு இனத்திலையும் பல வடிவங்களாக பார்க்க போகிற தேவர்கள், மனுஷங்க, பிராணிக அப்படிங்கிற எல்லா சராசரங்களான ஜீவர்களோட வேறுபாடும் என்னோட விஸ்வரூபத்தில் பார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரியே தான் நானா வர்ணா கிருதீனி அப்படிங்கிறார். அப்படின்னா வர்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நீளம், மஞ்சள், சிகப்பு அப்படிங்கிற நிறங்களை குறிக்கிறது. அப்புறம் ஆக்ருதி அப்படிங்கிற சொல் வந்து கை கால் அப்படிங்கிற அவயங்களை குறிக்கிறது. ஸோ எந்தெந்த வடிவங்களில் நிறங்களாலும் அவய அமைப்புகளாலும் பல வேற்றுமைகள் உண்டோ அதை வந்து நானா வர்ணா கிருதினி அப்படின்னு சொல்கிறான். அப்படி நிறத்துலையும் அவய அமைப்புகளையும் எவ்வளோ வேறுபாடு உண்டோ அத்தனையும் இதில் நீ பார்க்கலான்னு சொல்கிறாராம். அடுத்ததான் திவ்யானி அப்படிங்கிறார். அப்படின்னா உலகத்தில் காண்பதற்கு அரியதும் வியப்பு அளிக்கக்கூடியதுமான பொருள் திவ்யம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா. என்னோட மேனியில் காணப்படுற வெவ்வேறான எண்ணற்ற வடிவங்கள் எல்லாமே தெய்வீகமானவை, என்னோட அற்புத யோக சக்தியினால் படைக்கப்பட்டது, அதனால்தான் உலகியலுக்கு அப்பாற்பட்டவையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்தது ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார், பாரதத்தில் தோன்றலே அர்ஜுனா, அதித்தியோட புத்திரரான 12 ஆதித்யரும் 8 வசுக்களும் 11 ருத்ரர்களும் அஸ்வினி குமார்கள் இவர் இருவரையும் 49 மருந்துகளையும் பாரு. அதுபோலத்தான் இதுக்கு முன்னாடி பார்த்தே இருக்காத பல பல ஆச்சரியமான உருவங்களையும் பாருன்னு சொல்கிறாராம். இந்த ஸ்லோகத்தில் 3 ஸ்பெசிஃபிக் வார்த்தை வருது, அதிருஷ்டபூர்வாணி, ஆச்சரியாணி, பகூனி அப்படின்னுட்டு. அதிருஷ்டபூர்வாணி அப்படின்னா என்னால் முன்னால் காணப்பெறாதவை அப்படின்னு பொருளாம். ஆச்சரியாணி அப்படின்னா என்னால் பார்த்த மாத்திரத்திலேயே வியப்பை உண்டாக்குபோயான பொருள் அப்படின்னா, பகுனி அப்படின்னா பல அப்படிங்கிற பொருள். ஸோ இதுக்கு முன்னாடி ஒருபோதும் காணப்படாத வியக்கத்தக்க பல ஸ்வரூபங்களை பார், இதற்கு முன் ஒருபோதும் யாரும் எங்கும் பார்த்திருக்க மாட்டார்கள், இனியும் பார்க்கப் போவதில்லை, அவை எல்லாவற்றையும் என்னோட விராட் ஸ்வரூபத்தில் பார் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். அப்புறம் கிருஷ்ணர் தன்னோட 7வது ஸ்லோகத்தில் சொல்றார், உறக்கத்தை வெற்றி கொண்ட அர்ஜுனா, இப்போ இந்த என்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரே இடத்துல சகல சராசரங்களோடு இருக்கக்கூடிய உலகம் முழுசியும் பாரு, அதை தவிர மற்ற எதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதையும் பாரு அப்படிங்கிறார். இங்கே முதல்லயே பார்த்தோன்னா குடாகேசான்னு சொல்கிறார். அந்த குடாகேசா அப்படிங்கிறது தான் தூக்கத்தை வெற்றி கொண்டவன் அப்படிங்கிறது தான். ஸோ தூக்கத்தை வெற்றி கொண்டவனான நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் பாருன்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா விலங்குகள், பறவைகள், புழுக்கள், பூச்சிகள், தேவர்கள், மனிதர்கள், இந்த மாதிரி சஞ்சரிக்கிற பிராணிகள் எல்லாம் சரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நகராமல் ஒரே இடத்துல மலை, மரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அத்தனை பிராணிகளையும் அதோட உடம்பில் புலன்கள், அனுபவஸ்தானங்கள், அனுபவ பொருட்கள், இதோடு கூடிய முழு பிரம்மாண்டத்தையும் கிருஷ்ணம் சராசரம் ஜகத்து அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதாவது 10வது அத்தியாயம் 42வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த அகில பிரபஞ்சத்தையும் நான் என்னோட இந்த ஒரு அம்சத்தில் தாங்குறேன் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக இந்த உடம்பில் தேரோட்டி வடிவத்தில் ஓம்புனால ரதத்தில் இருக்கக்கூடிய என்னோட இந்த உடம்பில் ஒரு அம்சத்தில் அகில உலகமும் இருக்கிறத பாரு அப்படிங்கிறத ரீஐட்ரேட் பண்ணுறாருங்க. அதுபோல தான் இந்த காலத்தில் உள்ள எல்லா உலகத்தையும் காண்றதை தவிர என்னோட குணங்கள் பிரபாவங்கள் இதை விளக்கிற வேறு எந்த காட்சியோ, நான் இல்லாமல் மற்ற வெற்றி தோல்விகள் அடைஞ்சதையோ அல்லது அதுக்கு முன்னாடி நடந்ததையோ இல்லை இனிமே நடக்க போகிறதையோ இல்லை நடந்துட்டு இருக்கிறதையோ எந்த நிகழ்ச்சியை நீ பார்க்க விரும்பினாலும் அதை எல்லாத்தையும் இப்போதே இந்த மேனியில் நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி இந்த மூணு ஸ்லோகத்தில் பலமுறை தன்னோட அற்புத சுரூபத்தை காணும்படி சொல்லி கட்டளையிட்டதுக்கப்புறம் அர்ஜுனன் பகவானோட சுரூபத்தை பார்க்க முடியல. அப்போ பார்க்க முடியாததுக்கு காரணத்தை புரிஞ்சின்ற பகவான் அர்ஜுனனுக்கு தெய்வீக பார்வை அளிக்கும் விருப்பத்தை சொல்கிறார். 8வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா இந்த ஊனக்கண்ணால் என்னை பார்ப்பதற்கு சந்தேகமின்றி நிச்சயமாக முடியவே முடியாது. அதனால் உனக்கு உலகியலுக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான பார்வையை கொடுக்குறேன், என்னோட தெய்வத்தன்மை பொருந்திய யோக சக்தியை இப்போ பாரு அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது அர்ஜுனா நீ என்னோட அற்புத யோக சக்தியோடு இருக்கக்கூடிய தெய்வீக சுரூபத்தை பார்க்கணும்னு விரும்புகிறேன், நானும் உனக்கு அதை காமிக்கிறதுக்கு தான் விரும்புகிறேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் என்னென்ன, இந்த சாதாரண இருக்கக்கூடிய இந்த கண்ணுனால உலகியலுக்கு அப்பாற்பட்ட அந்த சுரூபத்தை உன்னால் பார்க்க முடியாது, அதை காண்பதற்கு எந்த சக்தியோ அது உன்கிட்ட இல்லை. அதனாலேயே பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுக்காக தன்னோட யோக சக்தியால் ஒரு விதமான யோக சக்தியை அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு. அதோட பிரபாவத்தினால அர்ஜுனனுக்கு உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்க்கறதுக்கான ஒரு தனித்திறம் உண்டாச்சு. அதனால தான் கிருஷ்ணரோட அந்த தெய்வீக ஸ்வரூபம் காணக்கூடிய அந்த தகுதியை பெற்றான். இந்த யோக சக்திக்கு தான் தெய்வீக பார்வை அப்படின்னு பேர். இந்த தெய்வீக பார்வையை இது போலவே வியாசருக்கும் சஞ்சயனுக்கும் கிருஷ்ணர் கொடுத்துருக்காராம். அதே மாதிரி தான் அர்ஜுனன் சொல்லும்போது என்னோடய விஸ்வரூப தன்னோட விஸ்வரூபத்தை வர்ணிச்சுட்டு அகில பிரபஞ்சத்தோடையும் இன்னைக்கு பார்க்கறது நாளைக்கு பார்க்கப்படக்கூடியது யுத்த நிகழ்ச்சி அதோட விளைவு எல்லாமே இப்போதே என் கண் முன்னே நிற்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் அர்ஜுனன் நிற்கிறாரோ அந்த இடம் கூட பகவானோட திருமேனியில் காணப்படும். பிரபஞ்சத்திலேருந்து தனியாக இருப்பதையும் உணர்ற, அப்படி இல்லாட்டான விராட் ஸ்வரூபத்தில் ஸ்வர்க்கம் அப்படிங்கிற பூமி வரைக்கிலும் உள்ள ஆகாயம் திக்கு அனைத்தும் வியாபித்திருக்கும் ஸ்வரூபத்தை பார்த்துருக்க முடியாது. பகவானோட அந்த பயங்கரமான ஸ்வரூபத்தை தனிச்சு நின்று பார்த்த அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், மயக்கம், பயம், செய்வதில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது மாதிரிலாம் உண்டாடுதான். இதுலேருந்தும் பகவான் வாய்மொழியான ஞானத்தின் மூலம் அர்ஜுனனுக்கு பிரபஞ்சம் முழுவதும் தன் ஸ்வரூபம் என்று உணர்த்தலை, ஆனால் தன்கிட்டயே அது இருக்குங்கிறத பார்க்கறது மூலமாகவும் உணர்த்தியிருக்கார் அப்படின்னு சொல்ல வரா. இந்த பாயிண்ட்லேயும் ஒரு சின்ன ஒரு கிரிட்டிக் ஒன்று சொல்லியிருக்கார். என்னென்னா இப்போ நம்ம வந்து ரேடியோ பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அது ரிலே எங்கேயோ நடக்கிறது, ஆனால் நம்ம இங்கே இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, இங்கே நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சக்தி தானே அப்படின்னு சொல்லுவான் அந்த தெய்வீக பார்வையை. ஆனால் அது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். கரெக்டாக அது வந்து ரேடியோவாக இருக்கட்டும் இல்லை டிவியாக இருக்கட்டும் எங்கேயோ நடக்கிறத ப்ராட்காஸ்ட்டோ டெலிகாஸ்ட்டோ பண்ணலாம், கரெக்டு தான். ஆனால் அது ஒரு இடத்துல நடக்கிறத மட்டும்தான் ப்ராட்காஸ்ட்டோ டெலிகாஸ்ட்டோ பண்ண முடியும். ஆனால் இங்கே கிருஷ்ணரோட விஸ்வரூப தர்சனங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனனையும் அதுக்கு அவருக்குள்ளே காட்டுறார், கிருஷ்ணனையும் அவருக்குள்ளே காட்டுறார், அவன் நிற்கிற அந்த தேரையும் அவருக்குள்ளே காட்டுறார், எதிர்க்கு இருக்கிற பீஷ்மரையும் அவருக்குள்ளே காட்டுறார். ஸோ இது வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தோம்னா குவைட் இன்ட்ரெஸ்டிங். அது என்னென்னா அர்ஜுனுக்கு தெய்வீக பார்வை அளித்த பகவான் தன்னோட தெய்வீகமான விராட் ஸ்வரூபத்தை காமிக்கிறாராம். அது எப்படிங்கிறத அடுத்த 5 ஸ்லோகத்தில் சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு வர்ணிக்கிறார். நெக்ஸ்ட் 5 ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். இப்போது 9வது ஸ்லோகத்தில் சஞ்சயனுக்கு சொல்கிறார், அரசே மகாயோகேஸ்வரனான சகல பாகவங்களையும் போக்குவரான ஹரி இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அர்ஜுனுக்கு சிறந்ததான ஈஸ்வர சக்தி கொண்ட தன்னோட தெய்வீக உருவத்தை காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது ரொம்ப தூய்மையாக இருக்கிறதும் எல்லாத்தோட ரொம்ப சிறப்பாக இருக்கிறதும் உலகியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பொருளோட தனி சிறப்பை உயர்த்துறதுங்கிறது தான் பரமம் அப்படிங்கிற சொல்லால சொல்றான். ஈஸ்வரனோட குணங்கள், பிரபாவங்கள், தேஜஸ் இதை காட்டுற பகவானோட தெய்வீக சக்தியினால உண்டான சுரூபம் ஐஸ்வரம் ஆகும். அர்ஜுனனுக்கு காட்டின பகவானோட விராட் சுரூபம் உலகியலுக்கு அப்பாற்பட்டது, தெய்வீகமானது, ரொம்ப சிறந்தது, தேஜஸே வடிவானது. சாதாரண உலகம் போல அஞ்சு பூதங்களான பொருட்களோட சேர்க்கை இல்லை. பகவான் தன்னோட பிரிய பக்தனான அர்ஜுனனுக்கு அருள் செஞ்சு தன்னோட அற்புத பிரபாவத்தை அவருக்கு உணர்த்துறதுக்காக தன்னோட அற்புத யோக சக்தி மூலமா அந்த சுரூபத்தை வெளிப்படுத்தினார். இந்த கருத்துக்களை புறப்படுத்துறதுக்கு தான் ரூபம் அப்படிங்கிற சொல்லுக்கு பரமம் ஐஸ்வரம் அப்படிங்கிற ரெண்டு அடைமொழிகளை சஞ்சயன் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ சஞ்சயன் அடுத்த ரெண்டு 10-11 ஸ்லோகத்தில் அதை விவரிக்கிறார். அரசே, அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, நிறைய முகங்களோட அநேக கண்களோட கூடினதுமான பல அற்புத காட்சிகள் கொண்டதுமா, அநேக விதமான தெய்வீக ஆபரணத்தோடையும் திவ்யமான பற்பல ஆயுதங்களை கையில் ஏந்தியும் தெய்வீகமான பல பல ஆடைகளை அணிஞ்சுண்டும் திவ்யமான வாசனை திரவியங்களை தன்னோட உடம்புல பூசிண்டும் எல்லா விதமான ஆச்சரியமானதுக்கு காரணமானவரும் எல்லையில்லாத ஒரு உருவமும் எல்லா புறத்திலும் முகத்தோடு விளங்குகிறவரும் விராட் சுரூபமான தேவாதி தேவனான பரமேஸ்வரனை அர்ஜுனன் பார்க்கிறார் அப்படின்னு சஞ்சயன் சொல்கிறார். இங்கே அநேக முகங்களும் அப்படிங்கிறது தான் அநேக வக்ர நயனம் அப்படிங்கிற சொல்லால குறிப்பிட்டிருக்கான். அர்ஜுனன் நேராக பார்க்கும்போது விஸ்வரூபத்தில் ரொம்ப முக்கியமாக நேர்முகத்தில் சந்திரனும் சூரியனுமே கிருஷ்ணரோட கண்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஆனால் அதை தவறவும் அநேக முகம் எண்ணற்ற வேற வேற முகங்கள்லாம் அவனுக்கு புலப்படுறதான் கண்ணுக்கு. அதுபோல தான் இதுக்கு முன்னாடி காண கிடைக்காததும் விசித்திரமானதும் வியப்பை கொடுக்கக்கூடியதுமான காட்சி வந்து அற்புத தர்சனம் அப்படின்னு சொல்கிறோமா. எண்ணில் அடங்காத இந்த மாதிரி அற்புத காட்சிகள் அடங்கிய வடிவத்தை அநேகாத் புத்தர்சனம் அப்படின்னு சொல்லால குறிக்கிறாளாம். அந்த விராட் சுரூபத்தில் உலகிற்கு அப்பாற்பட்டவையானோ எண்ணில் அடங்காத விசித்திர வகையான காட்சிகளை அர்ஜுனன் பார்க்கறதா சொல்கிறது. அதுபோல தான் பகவானோட விராட் சுரூபத்தில் மேலே குறிப்பிட்டவாறு காணப்பட்ட முகம், கண்கள், ஆபரணங்கள், ஆயுதங்கள், மாலைகள், ஆடைகள், சந்தனம் எல்லாமே வந்து ரொம்ப வியப்பளிக்கிறதாம். அதனால் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சர்வாச்சரியமயம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அனந்தகா அப்படிங்கிற வார்த்தை மூலமாக எங்கேயுமே முடிவில்லாத ஒரு காண முடியாத அளவுக்கு நீண்டு அகன்று பறந்திருந்தது அவரோட இந்த விஸ்வரூப தர்ஷன் அப்படிங்கிறத உணர்த்தத்துக்காக சொல்லியிருக்கான். அதையே தான் விஸ்வத்தோ முகா அப்படிங்கிறதுனாலையும் குறிப்பிடுறான். அப்புறம் சஞ்சயன் வந்து 12th ஸ்லோகத்தில் கண்டினியூ பண்ணுறார். ஆகாசத்தில் ஆயிரக்கணக்கான சூரியன் ஒரே சமயத்தில் உதயமானால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கே, அந்த விஸ்வரூப பரமாத்மாவோட பிரகாசத்துக்கு நிகராக ஒருவேளை இந்த 1000 சூரியனும் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு தூண்டுற அளவுக்கு அந்த பிரகாசம் அப்படி இருந்தது அப்படிங்கிறார் சஞ்சயன். இங்கே 1000 சூரியன் அப்படின்னு உண்மையாக கூறுறது வந்து ஒரு அளவுகோலுக்காக மட்டும்தான். விராட் சுரூபம் எடுத்துட்டேன்னா பகவானோட ஒளிக்கு ஓமையே கூற முடியாது. ஆகாசத்தில் 1000 ஒரே நேரத்தில் உதிச்சாலும் சூரியன் ஒளிக்கு இணையாக முடியாது. அந்த மாதிரி ஒரே கணத்தில் ஆகாசம் 1000 சூரியன் உதிச்சாலும் அதோட பிரகாசம் வந்து விராட் சுரூபமான பகவானோட ஒளிக்கு இணையாகாது. ஏன்னா ஆர்வனோட ஒளி அனித்தியமானது, பௌதீகமானது. ஆனால் விராட் சுரூபனோட ஒளியோ தெய்வீகமானது, நித்தியமானது, உலகிற்கு அப்பாற்பட்டது, அளவற்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒளிமயமான இந்த பகவானோட சுரூபத்தில் அர்ஜுனன் இப்படி எல்லா உலகத்தையும் பார்த்தார் அப்படிங்கிறத இனி வர்ற ஸ்லோகத்தில் சொல்கிறார் சஞ்சயன். சஞ்சயன் சொல்கிறார், அரசே, பாண்டு புத்திரனான அர்ஜுனன் அப்போது பலவிதமாக பிரிந்துள்ள, அதாவது தனித்தனியான உலகம் எல்லாத்தையும் தேவதேவனான கிருஷ்ண பகவானுடைய அந்த திருமேனியில் ஒரே இடத்துல இருப்பதை மாதிரி பார்த்தாரு அப்படிங்கிறார். அதாவது தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழுக்கள், பூச்சிகள், மரங்கள் அப்படிங்கிற போகங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும், பூமி, ஆகாயம், ஸ்வர்க்கம், பாதாளம் அப்படிங்கிற அனுபவ ஸ்தானங்களும், அதுக்கப்புறம் எண்ணற்ற போகப் பொருள்களும், இந்த மாதிரி பல வகை கூறாக பிரிஞ்சதும் பிரம்மாண்டம் முழுசையும் பகவானோட திருமேனியில் ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்தார். அதாவது ஏதோ ஒரு அம்சத்தை மாத்திரம் பார்த்தாருன்னோ அந்த ஒரு இடத்துல பகவானோட வேற்றுமைகள் நிறைந்து வெவ்வேறாக தனித்தனியாக இருந்தவை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாமல் சேர்த்து பார்த்தார் அப்படின்னும் பொருள் கிடையாது. ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் உள்ளத உள்ள மாதிரியே தனித்தனியாகவே பார்க்க முடிஞ்சது அவரால் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பொருள். இப்போது பார்த்தோன்னா 10வது அத்தியாயத்தோட லாஸ்டில் பகவான் சொல்கிறார் இல்லையா, அந்த அகில பிரபஞ்சத்தையும் என்னோட ஒரு சிறு பகுதியில் தாங்குறேன்ட்டு. அந்த மாதிரி தான் ஒரு சிறு பகுதியில் அகில பிரபஞ்சத்தையும் அர்ஜுனனால் பார்க்க முடிஞ்சுதான். இதைத்தான் ரொம்ப தெளிவாக விளக்கிறது ஏகஸ்தம், அதாவது ஒரே இடத்தில் உள்ள அப்படிங்கிற சொல். இப்போ 14வது ஸ்லோகத்தில் சஞ்சயன் சொல்கிறார், அரசே அதுக்கப்புறம் என்னாச்சு, ரொம்ப வியப்படைஞ்சு அர்ஜுனன் மெய் சிலிர்த்து அந்த ஒளி மிகுந்த விஸ்வரூப பரமாத்மாவை ரொம்ப ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் தலையிலையால் வணங்கி கைகூப்பின்றே இப்போ வர்றதை சொல்கிறார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கத்தில் பார்த்தோன்னா அர்ஜுனன் வந்து நிறைய ராஜாக்களெல்லாம் வின் பண்ணிட்டு செல்வம் கொண்டு வந்ததுனால அவனுக்கு தனஞ்சயன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அவர்கிட்ட இப்போது மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் எழுந்திருத்து. பகவானோட அந்த சுரூபத்தை பார்த்ததும் அர்ஜுனன் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஆச்சரியம் அடைஞ்சார், உலகாக அடைஞ்சிட்டார். இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஈஸ்வர சக்தி வாய்ந்த பகவானோட சுரூபத்தை அவர் பார்த்ததே இல்லை. உலகியலுக்கு ரொம்ப மாறுபட்ட இந்த சுரூபத்தை பார்த்ததும் அவரோட உள்ள திரையில் பகவானோட அளவற்ற பிரபாவத்தில் ஓர் அம்சம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் பகவானோட பிரபத்தை அந்த பிரபாவத்தை கொஞ்சோண்டு உணர்ந்துட்டு அதுவே அவரை எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்திடுத்து அப்படின்னு சொல்கிறாராம் சஞ்சயன். ஸோ இந்த மாபெரும் விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கப்புறம் அர்ஜுனோட மனசில் ரொம்ப பெரிய மாற்றம் வந்தது. அவரோட மனசில் பகவான்கிட்ட முன்பு வச்சிருந்த நண்பன் அப்படிங்கிற பாவனை உடனே மாறிடுது. பகவானோட பெருமை முன்னாடி நாம் ரொம்ப அற்பமானவன் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்தாராம். அதனால் ரொம்ப பரவசப்பட்டு பகவான் வந்து பூஜிக்கத்தக்கவர் அப்படிங்கிற எண்ணம் அர்ஜுனனோட மனசில் விழித்தெழுந்தது. அந்த பாவனை மின்னல் போல் உடம்பில் பாஞ்சுது, அவனை வந்து தலைவணங்க செஞ்சுது, சரணங்களில் விழ செஞ்சுது, கைகளை கூப்ப வச்சுது, மிகவும் ரொம்ப ஸ்ரத்தையோடையும் பணிவோடையும் பக்தியோடையும் பகவானை துதிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறார். இப்போது பகவானோட இவ்வளோ பெரிய விஸ்வரூபத்தை ரொம்ப நிறைவாக பார்த்த அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக மகிழ்ச்சியும் வந்ததுனால அடுத்த வர ஸ்லோகத்தில் அவரை பற்றி துதிக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த எபிசோடை இங்கே நிறுத்திக்கிறேன். திருப்பி அடுத்த எபிசோடில் அர்ஜுனன் வந்து பகவானை எப்படி துதித்தார் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே, பை பை.